ஜெகநாதன் அவர்களின் கரிகால் வளவன். மூன்று, ஏற்றிய விளக்கு. கரிகாலன் உயிரோடு இருப்பது சிலருக்கு தெரிந்தாலும் ஆபத்து என்ற எண்ணம் இப்போது இருமிடல் தலையாருக்கு வந்துவிட்டது. அவன் சிங்காதனம் ஏறுவது கிடக்கட்டும், உயிரோடு வாழ வேண்டுமே. அவனுக்கு இடையூறு ஒன்றும் வராமல் கண்ணை இமை காப்பது போல் பாதுகாப்பதை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று இரும்பிடர் தலையார் உறுதி பூண்டார். காவிரி பூம்பட்டினத்திற்கு போவதை கூட நிறுத்திக் கொண்டார். அங்குள்ள சான்றோர்கள் மிகவும் வருத்தம் அடைவார்கள் என்பதை அறிந்திருந்தும் கடவுள் விட்ட வழியே யாவும் நடக்கட்டும் என்று கருவூரிலேயே இருந்து விட்டார். அது புதிய ஊர் ஆகையால் அவர்கள் ஊருக்கு புதிய மனிதர்களாகவே இருந்தனர். சோழ இளவரசன் தம்மிடையே வாழ்கின்றான் என்பதை அந்த நகரில் உள்ள மக்கள் அறிய வகையில்லை. யாரோ அகதிகளாக பிழைக்க வந்தவர்களாக அவர்கள் அங்கே இருந்தார்கள். காவிரி பூம்பட்டினத்தில் அமைச்சர்களும் சான்றோர்களும் தழல் மேல் இருப்பவர்களைப் போல தவித்தார்கள். சோழ இளவரசன் விடுவிடுவென்று வளர்ந்து சிங்காதனத்தில் அமர்ந்துவிட வேண்டும் என்ற வேகம் அவர்களுக்கு இருந்தது. நாட்டில் பல வகை வதந்திகளை பகைவர்கள் பரப்பி இருந்தார்கள். அரசன் இன்று எவ்வளவு காலம் நாட்டை பாதுகாக்க முடியும்? மக்களும் பொறுமையின் எல்லையை கண்டுவிட்டனர். இந்த நிலையில் இருமிடர் தலையார் சில நாட்களுக்கு ஒரு முறை வருபவர், சில காலமாக வரவே இல்லை. அவரை கண்டும் அவர் கூறும் செய்திகளை கேட்டும் நம்பிக்கை பெற்று ஆட்சியை கவனித்து வந்த அமைச்சர்களுக்கு இப்போது கவலை உண்டாயிற்று. பகைவர்களின் பலம் வரவர் அதிகமாவதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். என்னாயிற்றோ என்ற ஐயம் அவர்கள் உள்ளத்தே தோன்றி அரித்து வந்தது. இருமிடர் தலையாரோ வரவில்லை. ஒரு செய்தியும் தெரியாமல் அலைக்கடல் துரும்பு போல மனம் சுழன்று தடுமாறினார்கள். நாள்தோறும் புதிய அபாயம் சோழ நாட்டுக்கு ஏற்பட்டு வந்தது. சேரனுடைய ஒற்றர்கள் இன்ன ஊருக்கு வந்தார்கள் என்ற செய்தி ஒரு நாள் வரும், பாண்டியன் படை வீரர் மாறும் வேடம் பூண்டு கூட்டமாக சோழ நாட்டின் தென்பகுதி ஊர்களில் தங்கியிருக்கின்றனர் என்ற செய்தி ஒரு நாள் வரும், சோழ நாட்டில் வாழும் சிலர் கூடி அரசன் இல்லாத இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று கிளர்ச்சி செய்ய முயல்வதாக ஒரு செய்தி வரும். இவ்வாறு மன அமைதியை கலக்கி குடலை குழப்பும் சமாச்சாரங்கள் அலை அலையாக வந்து மோதும் போது அமைச்சர்கள் என்ன செய்வார்கள்? இனி நாட்டின் நிலை என்னாகுமோ என்ற அச்சம் புறையோடிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அமைச்சர் கூடி பேசினர். இரும்பிடர் தலையார் இன்று வருவார், நாளை வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர் வந்த பாடில்லை. நாட்டின் அமைதி வர வர குலைந்து வந்தது. இப்படியே வரையறையின்றி எவ்வளவு காலம் காத்திருப்பது? திருமாவளவனுக்கு வந்த ஆபத்து அவர்களுக்கு தெரியாது. பகைவர்களுக்கோ வளவன் பிழைத்து சென்ற செய்தி தெரியாது. தம்முடைய சூழ்ச்சியினால் வளவன் இறந்து போனான் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆதலின் அவர்கள் மறைமுகமாக செய்து வந்த எதிர்ப்பு வேலைகள் பின்னும் வழிபெற்றன. இங்கேயோ வளர்ந்து வந்த இளவரசன் இப்போது இறந்துவிட்டான் என்ற வதந்தியை பரப்பினர். சோழ நாட்டில் அது பரவியது, அமைச்சர்கள் காதிலும் விழுந்தது. இதற்கு முன் வந்த வதந்திகளை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அப்பொழுது எல்லாம் உண்மையை உணர்த்தி தைரியமூட்ட இரும்பிடர் தலையார் இருந்தார். இப்போது அவர் என்ன இடத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆகவே இளவரசன் இறந்து போனான் என்ற வதந்தி அமைச்சர்களின் கருத்துக்குள் நுழைந்தது. அடுத்தபடி உண்மையாகவே இருக்குமோ என்ற நினைவும் புகுந்தது. ஆம், உண்மையாகவே இருக்கலாம். இளவரசன் இறந்த செய்தியை நமக்கு அறிவிப்பதால் பயனில்லை என்று இருமிடர் தலையார் இருந்துவிட்டார் போலும். அன்றி அந்த துயரம் தாங்காமல் அவரும் உயிர் விட்டாரோ? இவ்வளவு காலம் எத்தனையோ ரகசியங்களை பாதுகாத்து வந்தாரே. குழந்தை எப்படி இறந்தது? நோயினாலா, பகைவர்களின் சூழ்ச்சியினாலா? அவர்கள் யோசனை தடைபட்டது, மேலே மனம் ஓடவில்லை. ஒருவருக்கு ஒருவர் தம் கருத்தை பரிமாறிக்கொண்டனர். சோழ நாட்டுக்கு உரிய அரசன் ஒருவனை தெரிந்தெடுத்து அவன் கையில் நாட்டை ஒப்பிப்பதையன்றி வேறு வழியில்லை. இப்படி ஒருவர் சொன்னார். தெரிந்தெடுப்பதா? யாரை என்று தெரிந்தெடுப்பது? என்ன தகுதியை கொண்டு தெரிந்தெடுப்பது என்று ஒருவர் கேட்டார். சோழ குலத்தோடு தொடர்புடையவர்களில் தகுதி உடையவரை தெரிந்தெடுப்பது என்றார் ஒருவர். சோழ குல தொடர்புடையவர்கள் என்று இப்போது சொல்லிக் கொண்டு திரிகின்றவர் ஒருவரா இருவரா? அத்தனை பேரும் நாட்டின் நன்மையை நினைப்பவர்களா? அவர்களில் யாரை பொறுக்குவது? புதிய அரசனை தெரிந்தெடுப்பதில் உள்ள சிக்கல்கள் பல என்பதை அமைச்சர்கள் உணர்ந்தார்கள். தெய்வமே வந்து ஒருவனை சொன்னால் வழிய அமைதியாக ஒரு மன்னனை நாம் பெற முடியாது போல் இருக்கிறதே என்று ஒருவர் பெருமூச்சு விட்டார். தெய்வம் என்ற பேச்சு வந்தவுடன் எல்லோருக்கும் சிறிது ஊக்கம் உண்டாயிற்று. தெய்வ நம்பிக்கையில் சிறிதும் குறையாதவர்கள் அல்லவா? ஒருவர் சொன்னார், இனிமேல் தெய்வத்தின் திருவருளுக்கு இதை விட்டுவிட வேண்டியதுதான் என்று. என்ன செய்வது என்று இளைஞராகிய அமைச்சர் ஒருவர் கேட்டார். பழைய காலத்தில் ஒரு வழக்கம் உண்டென்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். பட்டத்து யானையின் கையில் மாலையை கொடுத்து இறைவன் திருவருளை எண்ணி விட்டுவிட்டால் அது யாரிடம் சென்று மாலையை போடுகிறதோ அவனையே அரசனாக ஏற்றுக்கொள்வார்கள். யாவரும் மீண்டும் ஆலோசனையில் ஆழ்ந்தனர். முடிவாக அப்படியே செய்யலாம் என்று தீர்மானித்தனர். அரசன் இல்லாத அரண்மனையில் பட்டத்து யானைக்கு என்ன வேலை? அந்த யானையை வீணே கட்டி வைத்துக் கொள்வதை விட நல்ல இடத்தில் இருக்கும்படி செய்யலாம் என்ற எண்ணத்தால் காவிரி பூம்பட்டினத்தை அடுத்து கழுமலத்தில் விட்டு வைத்தனர். இன்று சீர்காழி என்று வழங்கும் ஊரே அன்று கழுமலம் என்று பெயரோடு விளங்கியது. அங்குள்ள திருக்கோயிலில் சோழ அரசனது பட்டத்து யானை இருந்து வந்தது. அரண்மனையில் வளர்ந்த யானை பிறரிடம் வாழ்வதை விட கோயிலில் வாழ்வது பொருத்தம்தானே. பட்டத்து யானை கொண்டு அரசனை தெரிந்தெடுக்க எண்ணிய அமைச்சரும் பிறரும் தம் கருத்தை சோழ நாடு அறியும்படி வெளியிட்டனர். இறைவன் திருவருளால் நமக்கு தக்க மன்னன் கிடைப்பான் என்ற நம்பிக்கை மக்களுக்கு உண்டாயிற்று. ஒரு நல்ல நாளில் கழுமலத்தில் இருந்த களியாற்றை அலங்கரித்து கடவுள் திருவருளை எண்ணி கட்டவிழ்த்து விட்டனர். காலார நடை பழகாமல் இருந்த களிறு வேகமாக புறப்பட்டது. அதைத் தொடர்ந்து பலர் சென்றனர். களிறு மேற்கு திசையை நோக்கிச் சென்றது. திருவருள் சக்தியே அதனை ஒந்திக் கொண்டு போவது போல இருந்தது. அங்கங்கே உள்ள மக்கள் யானையை கண்டு வழிபட்டனர். இறைவன் திருவருளை ஏந்தும் வாகனமாக அதனை எண்ணி துதித்தனர். ஒவ்வொரு ஊரையும் கடந்து சென்றது யானை. சோழ நாடு முழுவதும் இறைவன் திருவருள் என்ன செய்ய போகிறதோ என்ற ஆர்வ பேச்சு எழுந்தது. எந்த ஊரில் எந்த குடிசையில் நம்மை ஆளப்போக மன்னன் பிறந்திருக்கின்றானோ என்று பேசிக் கொண்டனர் மக்கள். யானை மேற்கு திசையை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. ஒரு கால் சேரநாட்டுக்கே போய் சேர மன்னனையே வரித்து விடுமோ என்றனர் சிலர். யானை அவ்வளவு வேகமாக சோழ நாட்டின் மேற்கு எல்லையை அணுகிக் கொண்டிருந்தது. தமிழ்நாடு முழுவதும் யானை புறப்பட்ட செய்தியை அறிந்து முடிவை அறியும் ஆவலோடு இருந்தனர் மக்கள். சேர நாட்டாரும் பாண்டிய நாட்டாரும் கூட சோழ நாட்டின் மன்னராக யார் வரப்போகிறார் என்று அறியும் ஆர்வமுடையவராக இருந்தனர். மேற்கே கருவூருக்கு வந்துவிட்டது யானை. அவ்வூரில் உள்ள மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை. கொங்கு நாட்டைச் சேர்ந்த கருவூர் அப்போது சேர நாட்டின் பகுதியாக இருந்தது. சோழ நாட்டுக்கு சேர நாட்டில் உள்ளவன் மன்னனாக போகின்றானோ? யானை சேர நாட்டின் எல்லைக்குள் வந்துவிட்டதே. யானை கருவூரை தாண்டி செல்லவில்லை. அந்த ஊருக்குள்ளே புகுந்தது என்ன ஆச்சரியம்! மறைவாக கரிகாலன் வாழ்ந்திருந்த சிறு குடிலின் முன் வந்து நின்றது. ஊரே கூடிவிட்டது. கரிகாலன் வீட்டிலிருந்து வெளியே வந்தான். களிர் உடனே அவன் கழுத்தில் மாலையை இட்டது. தன் கையால் எடுத்து மத்தகத்தின் மேல் வைத்துக் கொண்டது. அவ்வளவுதான், வெகு வேகமாக புறப்பட்டு விட்டது. இருமிடல் தலையார் இவற்றை எல்லாம் கண்டார். அவருக்கு ஒன்று விளங்கவில்லை. முதலில் பயப்பட்டார், பிறகு தெளிந்தார். அபாயம் நம்மை தேடி வந்துவிட்டது என்று முதலில் துடிக்கிட்டார். திருவருள் கை கொடுக்க வந்தது என்பதை பின்பு தெரிந்து கொண்டார். திருவருள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டது. பட்டத்து யானை யாரை தன் மேல் ஏற்றிக்கொள்ள வேண்டுமோ அவனையே ஏற்றிக் கொண்டு சென்றது. கரிகாலன் காவிரி பூம்பட்டினத்தை அடைந்தான். யார் கண்ணிலும் படாமல் பகைவருடைய வஞ்சக செயலுக்கு தப்பி உயிர் பிழைத்து வாழ்ந்திருந்த அவனை திருவருள் உலகறிய இவனை சோழகுல தோன்றல் என்று அறிவித்துவிட்டது. தெய்வத்தின் அருள் துணை அவனுக்கு இருந்தது. அதை காட்டிலும் வேறு பலம் எதற்கு? பரம்பரை பரம்பரையாக சோழ மன்னர் செய்த தவம் இப்படி பழித்தது என்று சான்றோர்கள் மனமுறையை சொன்னார்கள். இதோ உங்கள் மன்னன் என்று தெய்வமே காட்டிவிட்டது மன்னனை. இந்த பாக்கியம் வேறு எந்த நாட்டுக்கு உண்டு என்று மக்கள் பெருமிதத்தோடு மகிழ்ச்சி அடைந்தனர். பகைவர் தம் செயலடக்கி ஊக்கம் இழந்து சோர்வடைந்தனர். கரிகாலன்தான் சோழ இளவரசன் என்பதை சொல்ல இரும்பிடர் தலையாரும் வெளிப்பட்டார். இனி அவருக்கு என்ன பயம்? சோழ நாடு களிவெள்ளத்தில் மூழ்கியது. அமைச்சர்கள் சொர்க்க இன்பத்தில் ஆழ்ந்தனர். இரும்பிடர் தலையார் இறைவனையே கண்டது போன்ற நிலையில் இருந்தார். கரிகாலன் சுடப்பட்டு உயிர் உய்ந்த சோழ இளவரசன் இன்னும் தக்க பருவம் வரப்பெறாத இளம் பருவத்தான். ஆனாலும் நாட்டின் மன்னனாக மணிமுடித்து தரித்து சிங்காதனம் ஏறினான். மங்கியிருந்த சோழ நாடு விளக்கம் பெற்றது. மீண்டும் காவிரி பூம்பட்டினத்து அரண்மனையில் விளக்கை ஏற்றிவிட்டது தெய்வம். அது ஒளிவிடத் தொடங்கியது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை தெரிவிக்க முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தினை பார்க்கவும். மேலும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்த உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேளுங்கள்.